أعوذ بالله من الشيطان الرجيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، بنيت الكرية بريور خلي صفودر صفودر خلي الله لي بيرر الأل புனிதமிகு ரமலான் மாதத்தின் இறுதி பகுதியிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். ரமலான் மாதம் நிறைய சிறப்புகளை கொண்ட ஒரு மாதமாக இருக்கிறது. அதற்கு இருக்கக்கூடிய பிரதானமான சிறப்புகளில் ஒன்று ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதுவும் இறுதிப்பத்தின் ஒற்றைப்பட்ட நாட்களில் வரக்கூடிய லைலத்துல் கதிர் என்ற அந்த இரவில் தான் அல் குர்ஆன் அருளப்பட்டதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியமிக்க இரவை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தர வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறான காலப்பகுதியில் அல் குர்ஆனோடு நமக்குள்ள தொடர்பு அதிகரிக்க வேண்டும். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமதானிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு உட்கார்ந்து அவர்களிடம் உள்ள குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். மௌத்தாகுவதற்கு முன்னால் உள்ள ரமதானில் இரண்டு தடவைகள் ஓதி காண்பித்தார்கள். இதை அடிப்படையாக வைத்து நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் அல் குர்ஆனை ரமலானில் அதிகமாக ஓத முயற்சித்திருக்கிறார்கள். குறிப்பாக சில சஹாபாக்கள் அல்லது இமாம்கள் மூன்று நாளைக்கு ஒரு தடவை குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடிய நிலை அவர்களிடம் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த குர்ஆனோடு மிக நெருக்கமான தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும். இன்று ரமலானுடைய 25வது நாள், எத்தனை ஜுசுக்களை ஓதி முடித்திருக்கிறோம், எத்தனை தடவைகள் குர்ஆனை ஓதி பூரணமாக முடித்திருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியையும் நம்மிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டு எஞ்சியிருக்கிற பகுதியை நல்ல முறையில் பயன்படுத்த அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த வகுப்பிலே அல் குர்ஆனில் உள்ள 23வது அத்தியாயத்தின் ஆரம்ப 11 வசனங்களுக்குரிய விளக்கத்தை தெளிவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். 23வது அத்தியாயம் சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயமாகும். இந்த அத்தியாயம் தொடர்பாக நிறைய சிறப்புகளை சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் வருகின்றன. உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் வஹி இறங்கியது. அவர்களிடத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டன. வஹி இறங்கும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்பட்டன. உடனே அவர்கள் சொல்கிறார்கள், என் மீது 10 வசனங்கள் அருளப்பட்டிருக்கின்றன, அவற்றை யார் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறாரோ அவர் சுவர்க்கம் செல்லுவார். அதுபோன்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து அல்லாஹ்வுடைய தூதரின் பண்புகள் எப்படி இருந்தன என்று கேட்கும்போது அவர்கள் அவர்களுடைய பண்புகள் அல் குர்ஆனாக இருந்தது என்று சொல்லிவிட்டு நீங்கள் விரும்பினால் சூரத்துல் முஃமினூனை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்றெல்லாம் நிறைய செய்திகள் சூரத்துல் முஃமினூனுடைய சிறப்பு சம்பந்தமாக வருகிறது. ஆனால் அவை அனைத்தும் பலவீனமானவையாகும். அதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய இந்த சூறாவை பற்றி எழுதக்கூடியவர்கள் அந்த செய்திகளை சேர்த்து எழுதுவார்கள். இது பலவீனமானது என்கிற தகவல் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஆனால் இந்த சூரா மிக முக்கியமான சூறாவாகும். அல்லாஹு தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போது கத் அஃப்லஹல் மூமின்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். பொதுவாக அரபு மொழியிலே இறந்த கால வினை சொல்லுக்கு முன்னால் கது என்கின்ற உறுப்பு வருமாக இருந்தால் அது ஒன்றை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் பயன்படுத்தப்படும். இது பொதுவாக நீங்கள் குர்ஆனை ஓதும் போது அல்லது அரபு மொழியை படிக்கும் போது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இறந்த கால ஃபியல் மாதிக்கு முன்னால் கது என்கின்ற உறுப்பு வருமாக இருந்தால் நிச்சயமாக உறுதியாக என்ற கருத்தை கொடுக்கும். அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான் கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். இப்போ இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா மூமின்களை தனிமைப்படுத்தி அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறான். பொதுவாக உலகத்திலே மூன்று வகையான மக்கள் இருப்பார்கள். ஒன்று காஃபிர்கள், அடுத்தது மூமின்கள், மூன்றாவது யாரு முனாஃபிக்குகள். காஃபிர்களுக்கும் வெற்றி கிடையாது, முனாஃபிக்குகளுக்கும் வெற்றி கிடையாது. வெற்றி அடையக்கூடியவர்கள் மூமின்கள். இதில் நமக்கு கடுகளவும் சந்தேகம் கிடையாது, மூமின்கள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆனால் நான் மூமின் என்று சொல்லுகிற எல்லோரும் வெற்றி பெறுவார்களா? ஒருவர் தன்னை மூமின் என்று நினைக்கிறார், நான் ஒரு மூமின் என்று வாதிடுகிறார், இப்படி தன்னை மூமின் என்று அழைக்கிற மூமின் என்று வாதிடுகிற எல்லோரும் வெற்றி பெறுவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. வெற்றி பெறக்கூடிய மூமின்களுக்குரிய பண்புகளை பல இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏற்கனவே பேசிய ஷேக் அவர்களும் வல்லாசரை சொல்லி வெற்றி பெறக்கூடிய மூமின்களுடைய நான்கு பண்புகளை அங்கே குறிப்பிட்டார்கள். அதேபோன்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சில அடிப்படையான பண்புகளை வெற்றி பெற்ற மூமின்களுக்குரிய பண்புகளாக குறிப்பிடுகிறார். முதலாவது பண்பு அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன். அந்த வெற்றி பெறுகிற மூமின்கள் தங்களுடைய தொழுகையில் ஹுஷூவுடன் இருப்பார்கள். வெற்றி பெறுகிற மூமின்கள் தங்களுடைய தொழுகையில் ஹுஷூவுடன் இருப்பார்கள். ஹுஷூ என்றால் என்ன? சாதாரணமாக நாம் நேரடியாக இறையச்சம் என்று மொழிபெயர்க்கிறோம். இருந்தாலும் ஹுஷூ என்கிற அரபு சொல்லுக்கு அமைதியடைதல் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. உதாரணமாக அல்லாஹு தஆலா மறுமையை பற்றி சொல்லும் போது வஹஷஅத்தில் அஸ்வாது லிர்ரஹ்மான், ரஹ்மானுக்காக சத்தங்கள் எல்லாம் அமைதியடைந்து விடும். ஃபல தஸ்மஉ லஹும் இல்லா ஹம்சா. அல்லாஹ் மறுமையில் வரும்போது சத்தங்கள் அமைதியடையும், ரகசியமான அந்த பேச்சுக்களை தவிர வேறு எதையும் நீர் செவிமடுக்க மாட்டீர். இப்போ ஹுஷு என்பது அமைதி அடைதல் என்கிற கருத்தை தருகிறது. அதே போன்று அரபு அகராதிகள் என பார்க்கும்போது அல் ஹுதுஉ வஸ்ஸுல், ஒருவன் பணிந்து தன்னை இழிவாக்கிக் கொள்வது. ஹுஷு என்றால் பணிந்து ஒரு தாழ்ந்த நிலைக்கு தன்னை கொண்டு வருவதுதான் ஹுஷு என்று அரபு அகராதிகள் சொல்கின்றன. இப்போ இறையச்சத்தோடு இருப்பார்கள் என்று தமிழில் சொல்லும் போது உண்மையிலே இந்த சொல்லுக்குரிய சரியான உயிரோட்டமான அர்த்தம் நமக்கு கிடைக்காது. ஹுஷு என்பது மிக பரந்த ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய சொல்லாகும். இப்போ தொழுகையில் ஈடுபடக்கூடிய மூமின்கள் அந்த தொழுகையில் அமைதியோடு இருப்பார்கள். அந்த தொழுகையில் அவர்களுடைய உள்ளம் பணிந்து அல்லாஹுக்கு முன்னால் இழிவடைந்த ஒரு உணர்வை பெற்று இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார். உண்மையிலேயே தொழுகையை பொறுத்தவரையில் இன்று பரவலாக சல்லு கமார ஐட்டுமூனி உசல்லி என்பது வலியுறுத்தப்படுகிறது. இந்த ஹதீஸ் தெரியாதவர்களே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் கிடையாது. அது குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அது அல்லது மதுஹப் பேசுகிறவர்களாக இருந்தாலும் எல்லோருமே இந்த ஹதீஸை அறிந்திருக்கிறார்கள். சல்லு கமார ஐட்டுமூனி உசல்லி, என்னை எப்படி நீங்கள் தொழ பார்க்கிறீர்களோ அப்படியே தொழுங்கள். இதிலே எதை கூடுதலாக வலியுறுத்துகிறார்கள், எந்த பகுதியை கூடுதலாக மக்களுக்கு போதிக்கிறார்கள் என்று பார்த்தால் வெளிப்படையான செயல்பாடுகளைத்தான் போதிக்கிறார்கள். தேவைதான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் மிம்பரில் ஏறி உட்கார்ந்து இப்படித்தான் தொழ வேண்டும் என்று காட்டி கொடுத்தார்கள். ஒவ்வொன்றாக ஏ டு ஜெட் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி உட்கார்ந்து சஹாபாக்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய முறையில் பிராக்டிக்கலாக அதை கற்பித்திருக்கிறார்கள். அப்ப முக்கியம் அல்ல. ஆனால் இதனோடு சேர்த்திருக்கிற மற்ற பகுதியை நிறைய பேர் கண்டுகொள்ளவில்லை. இதனால் தொழுகையினால் ஏற்படுகிற மாற்றங்கள் சமுதாயத்தில் இல்லை. இப்ப தொழக்கூடியவனிடம் என்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அகிமிஸ் ஸலா இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர். தொழுகையை நிலைநாட்டு. நீ தொழுகையை நிலைநாட்டினால் அந்த தொழுகை அசிங்கமான பாவங்களை விட்டும் தடுக்கப்பட்ட ஏன எல்லா பாவங்களை விட்டும் உன்னை தடுக்கும். தொழுகைக்கு அல்லாஹு தஆலா இப்படி ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறான். ஒழுங்கான ஒரு தொழுகையாளி அசிங்கமான பாவங்களை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும், அவ்வாறே தடுக்கப்பட்ட ஏனைய பாவங்களை விட்டும் அவன் ஒதுங்கி இருக்க வேண்டும். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அதே போன்று சூரத்துல் மாஊன் அரைத்த அல்லது யுகதிப் பித்தீன் என்ற அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் அல்லது நேரடியான அர்த்தம் அழிவு கேடு. இப்ப தொழக்கூடியவர்களுக்கு கேடு ஏன் காரணம், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹும், தொழுகையை விட்டும் அவர்கள் பொடுபோக்காக இருப்பார்கள். ஒரு காரணம், தொழுகையில பொடுபோக்குனால எப்படி, டைமுக்கு தொழுவதில்லை, மூன்று வக்த தொழுவார், ரெண்டு வக்த விட்டுருவார், ஊரில் இருந்தால் தொழுவார், பயணத்தில் தொழமாட்டார், சுகதேகியாக இருந்தால் தொழுவார், நோயாளியாக இருந்தால் தொழமாட்டார். இதுதான் தொழுகையில் பொடுபோக்கு. இப்ப தொழுகையில் பொடுபோக்காக இருப்பார். மூன்றாவது வல்லதீனஹும் யுராவும், அவர்கள் தொழும்போது அவருடைய நீயத்தை எப்படி இருக்கும் என்றால் மற்றவர்கள் என்னை ஒரு தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும், நான் தொழாவிட்டால் இங்கே உரிமை எடுக்க முடியாது, அல்லது விமர்சனங்களுக்கு நான் உள்ளாகுவேன், எனவே நான் தொழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி தொழுவது. இப்ப மூன்று பண்புகள் எதனோடு சம்பந்தப்பட்டு வந்திருக்கிறது, கவனமாக கவனிக்க வேண்டும். தொழக்கூடியவர்களுக்கு அழிவு கேடு அல்லது வயல் என்ற நரகம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முதல் காரணம் தொழுகையில் பொடுபோக்கு, இரண்டாவது காரணம் மற்றவர்கள் பார்ப்பதற்காக தொழுவார்கள், மூன்றாவது காரணம் என்ன, ரெண்டும் வந்து தொழுகையோடு தொடர்பானவை. மூன்றாவது காரணம் வயம்னஊனல் மாஊன். மாஊன் என்றால் தப்சீர் ஆசிரியர் சொல்கிறார்கள், நம்ம தமிழ்ல தப்சீர் எடுத்து பாத்தீங்கன்னா தர்ஜமத்துக்கு குர்ஆன்ல அற்பமான பொருட்கள் என்று மொழி எடுத்திருப்பார்கள். தப்சீர் ஆசிரியர்கள் அதுக்கு சொல்லும் போது வாளி, பக்கெட், சுத்தியல், சம்மட்டி, ஆணி, ஊசி, இவ்வாறான பொருட்கள் என்று சொல்கிறார்கள். வயம்னஊனல் மாஊன், இந்த அழிவை சந்திக்கிற தொழுகையாளிகள் இப்படியான அற்பமான பொருட்களை தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், கொடுக்க மாட்டார்கள். தடுக்கக்கூடியவர்கள் என்ன, கொடுக்க மாட்டார்கள். யாராவது சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. தொழுகையாளியை கேடு, ரெண்டு ரீசன் ஓகே, எல்லாருக்கும் தெளிவாக விளங்கக்கூடிய ரீசன் என்னது, பொடுபோக்கு, அடுத்து மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்கு, மூன்றாவது வந்து வாளி, பிளேட், உப்பு, ஊசி, இவற்றை அவர்கள் யாராவது கேட்டு வந்தால் கொடுக்க மாட்டார்கள். தொழுகையில் கஞ்சத்தனம், உள்ளத்துல கருமித்தனம் இருக்கும். அல்லாஹு தஆலா தொழுகை மூலம் எதை எதிர்பார்க்கிறார், ஒரு தொழுகையாளியுடைய உள்ளம் விசாலமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கூடுதலா நீங்க பாத்தீங்கன்னா தொழுகையாளி தான் நெரோ மைண்டடா இருக்கிறார், வெளியில் இருக்க நல்லா பாதுகாக்க வேண்டும். நிறைய நம்ம பிராக்டிக்கலாக யதார்த்தத்தில் பார்க்கும் போது தொழக்கூடியவர்கள் தான் அதிகமாக இறுக்கமான சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவன் தொழுகைக்கு வரக்கூடியவர்களுடைய விஷயத்தில் கூட இறுக்கமான சிந்தனை, சலான் சொன்னா பதில் சொல்ல மாட்டாங்க, அல்லது பள்ளிவாசலுக்கு தேவையான சில உதவிகள் செய்யறதுல கூட ஒரு வகையான போக்கு. தொழுகை எதை எதிர்பார்க்கிறது? முதல் சொன்ன குர்ஆன் வசனம், தொழுகை அசிங்கமான பாவங்களை விட்டும் ஏனைய பாவங்களை விட்டும் ஒருவனை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போன்று தொழுகை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை விரிவாக்க வேண்டும். இன்றைக்கு அந்த நிலை தோன்றவில்லை என்றால் குர்ஆன் வசனம் பொய்யா அல்லது இவனுடைய செயல் பொய்யானதா? செயல்தான் பொய்யானது. இப்ப எங்கே பிரச்சனை என்றால், இவனுக்கு எங்கே தக்பீர் கட்ட வேண்டும், எப்படி ருக்கு செய்ய வேண்டும், சுஜூதுக்கு போகும்போது முதலாவது கையை வைக்க வேண்டுமா காலை வைக்க வேண்டுமா எல்லாம் தெரியும், ஹதீஸுடைய இலக்கத்தோடு சொல்லுவான். ஆனால் தொழுகையில் இருக்க வேண்டிய ஹுஷுவுடைய விஷயத்தில் இவன் அதை ஒரு பொருட்டாக எடுக்க மாட்டான். சில பிரச்சாரம் செய்கிறார்கள் மக்களுக்கு பயான் பண்ணும்போது, தொழுகையில ஹுஷுவால இருக்க முடியாதுங்க, அது அவரவர விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தொழுது, இப்படி மக்களுக்கு பிரச்சாரம் வர செய்கிறாங்க. இப்படி பிரச்சாரம் செய்யும் போது அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய மனம் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தொழுதார்கள், கால்கள் வீங்குகிற அளவுக்கு தொழுவார்கள். உம்மத்துடைய விஷயத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? உம்மத்தை நரகத்திற்கு அனுப்பவர்கள் ஆசைப்படவில்லை. இன்றைக்கு என்ன நிலை வேண்டாம், தாவா செய்ய போனா நரகத்துக்கு மக்கள் அனுப்பணும், நிறைய பேருக்கு நரகத்துக்குரிய சர்டிபிகேட் கொடுக்கணும். இதுதான் நிறைய பேருடைய சிந்தனையாக இன்றைக்கு இருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட ஒரு பிரார்த்தனையை குர்ஆனில் இருந்து ஓதுகிறார்கள். ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன ஓதுறாங்க தெரியுமா? வஇன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ், நீர் இவர்களை தண்டிக்க விரும்பினால், நீ இவர்களை தண்டிக்க விரும்பினால் இவர்கள் உன்னுடைய அடியார்கள். வஇன் தக்ஃபிர் லஹும், நீ தண்டிக்காமல் இந்த மக்களை மன்னித்து விட்டால், ஃபஇன்னக அந்தல் அஸீஸுல் ஹகீம், நீ அஸீஸ், நீ ஹகீம். அஸீஸ் என்றால் அல்லாஹ் தான் மிகைத்தவன், அவனை மிகைக்க யாரும் இல்லை. ஹகீம் என்றால் நுணுக்கமானவன், ஞானம் மிக்கவன் என்று ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் இறக்கி வைக்கிறார். இதை காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி கொண்டிருக்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு விட்டார்கள், இமோஷன் ஆனார்கள். எந்த அளவுக்கு இமோஷன் ஆனார்கள் என்றால், அப்படியே தன்னுடைய இரண்டு கைகளையும் அல்லாஹின்பால் உயர்த்தி அல்லாஹும்மா உம்மத்தி உம்மத்தி என்று சத்தமிட்டு அழுதார்கள். வாய் விட்டு சத்தமிட்டு அழுது கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உடனே அனுப்புகிறான்.